அதிகம் ஆளும் தேசம், மக்கள் அதிகாரம் பெறும் நாள், ஜனநாயகம் முழங்கும் தருணம், அதுதான் குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த இந்த பெருமை மிக்க நாளில் தேசத்தின் மதிப்புகளையும் நம் குடிமக்களின் பெருமைகளையும் நினைவு கூறும் இந்த சிறப்பு வானொலி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த சிறப்பு தருணத்துல நம்ம கூட யாரை இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில ஜனநாயகத்தை பற்றி நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் வந்து தற்போது நம்மோட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களை நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.1 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நமது இந்தியா தனது 77வது குடியரசு தினத்தை கொண்டாடும் இந்த வேளையில், இந்த விழா 1950 ஆண்டு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம், நினைவு நாளாக இது இன்றளவும் நினைவு கூறத்தக்க வகையில் உள்ள ஒரு நாள். நமது அரசியலமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள அடிப்படை கொள்கைகளின் ஆழமான ஒரு உறுதி அளிக்கும் செயல்பாடுகள், இந்த செயல்பாடுகளை இதனுடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்த்தால், 1922 ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் இந்தியர்களுக்கு என ஒரு தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முதன்முதலில் முன்வைத்தார்கள். 1927 ஆண்டு டிசம்பர் 28 சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை முதன்முதலில் முன்மொழிந்தார். 1928 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் மோதிலால் நேருவின் நேரு அறிக்கை முதன் முதலில் வெளியிடப்பட்டது. இது இந்தியர்களின் ஒரு அரசியலமைப்பை எழுதும் திறன் ஆங்கில அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தியது. இந்த அறிக்கை 7 பகுதிகளையும், 2 அட்டவணைகளையும், 3 இணைப்புகளையும் உள்ளடக்கியிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு 1929 டிசம்பர் 31 அன்று லாகூர் மாநாட்டில் ராவி நதிக்கரையில் நள்ளிரவில் இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டு, அந்த கூட்டத்தில் ஜனவரி 26, 1930 அன்று இந்தியா முழு சுயாட்சி பெறுவதே லட்சியம் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. இது ஒரு வரலாற்று சம்பவமாக இருந்தாலும், பிற்காலத்தில் இந்த நாளை நினைவுபடுத்தும் வகையில்தான் 1950 ஆண்டு ஜனவரி 26 நாள் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதுவே இன்று குடியரசு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆக ஒரு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதற்கான அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 ஆண்டு புதுடெல்லியில் தொடங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 211. இக்கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் மிகவும் வயதான உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் ஆகும். இக்கூட்டத்தில் ஆச்சாரிய வினோபாவை, ஜே பி கிருபாலனி அவர்கள், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தலைமையேற்று கொண்டதன் அடிப்படையில் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையேற்றார். இந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறையானது பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இந்த அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் 1946 டிசம்பர் 11 நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிர்ணய சபையின் துணைத் தலைவராக எச் ஜி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி ஆகிய இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பின் முன்மாதிரி வரைவினை வரைந்த பி என் ராவ் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். இப்படி ஒரு 11 அமர்வுகள் நடைபெற்றன. இந்த 11 அமர்வானது 1949 நவம்பர் 14 முதல் டிசம்பர் 26 வரை இக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடைசி நாளான நவம்பர் 26 இக்கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் ஒருமனதமான தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். பின்னால் அந்த நாளை இந்திய அரசியலமைப்பு தினம் என்றும் சட்ட தினம் என்றும் இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு ஜவஹர்லால் நேருடைய நோக்க தீர்மானம் பின்னால் முகவுரையாக மாற்றப்பட்டது. இந்திய அரசு நிர்ணய சபையானது சுமார் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் சுதந்திர இந்தியாவுக்கான ஒரு முழு வடிவ அரசியலமைப்பை உருவாக்கி இந்த இடைப்பட்ட காலத்தில் 166 நாட்கள் திட்டமிடப்பட்டு 11 அமர்வுகள் நடக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சுமார் 116 நாட்கள் விவாதம் நடத்தப்பட்டது. இந்த அரசியலமைப்பு சபை உறுப்பினர்களில் 15 உறுப்பினர்கள் பெண்களாகும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்க மொத்தம் 23 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டது. பெரிய குழுக்களின் எண்ணிக்கை 8, சிறிய குழுக்களின் எண்ணிக்கை 15. இந்த அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் ஆகஸ்ட் 29, 1947 வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வரைவு குழுவின் வழிகாட்டி அடிப்படையில் நேருடைய நோக்க தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. இந்த வரைவு குழுவில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்தார். அதில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்டார். ஆக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கும் சுமார் அன்றைய காலகட்டத்தில் 63 லட்சம் செலவு செய்யப்பட்டு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பயணம் மேற்கொண்டு பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு நம் நாட்டிற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுத தொடங்கினார். அப்படி எழுதும் பொழுது அந்த அரசியலமைப்பு சட்டம் சுமார் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் 26, 1949 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தினத்தை தான் நம் சட்ட தினமாக அழைக்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் மற்றும் 395 பிரிவுகளை கொண்டிருந்தோம். சுமார் 11 நாடுகளில் இருந்து நம் அரசியலமைப்பு சட்டத்தை மேற்கொள்ளப்பட்ட சட்டங்களாக முன்வைக்கப்பட்டன. அப்படி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு குடியரசு அரசாங்கம், அந்த குடியரசு அரசாங்கத்தில் மக்களாட்சி அரசாங்கத்தையும் ஒரு சமய சார்பின்மையையும் சட்டமேற்று முறையையும் சுதந்திரமான நீதித்துறையும் ஒரு மத்திய மாநில ஆட்சிக்கு இணையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தையும் அனைத்து மக்களுக்கும் தேவையான அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கடமைகளையும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளையும் ஒரு சுதந்திரமான தேர்தல் அமைப்புகளையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையை கொண்டையும் ஒரு ஒற்றை குடியுரிமையை கொண்ட ஒரு வயது வந்தோருக்கு வாக்குரிமையையும் சிறுபான்மையினர் பட்டியல் மற்றும் பழங்குடியினர்களுக்கு சிறப்பு விதிகளின் மூலமாக பல்வேறு சலுகைகளை வழங்கிய ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனுடைய முகவுரையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு இறையாண்மையையும் சமதர்மத்தையும் சமய சார்பின்மை, அதாவது சமய சார்பற்ற என்பது மதச்சார்பற்ற தன்மையை, ஒரு மக்களாட்சியை, ஒரு குடியரசு, ஒரு நீதித்துறை, ஒரு சுதந்திரம், ஒரு சமத்துவம், ஒரு சகோதரத்துவம், இப்படி பல்வேறு கருத்துக்களை கொள்கை வடிவாக, இந்த கொள்கை வடிவு என்பது நாம் இந்த சட்டத்தை ஒரு திறவுகோலாக, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை போன்று ஒரு முன்மாதிரியாக முகப்புரை எழுதப்பட்டு பின்னால் வரும் அனைத்து கருத்துக்களையும் அதை உள்ளடக்கிய சாராம்சமிக்க ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. இதில் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும் ஒரு சிந்தனையில் வெளிப்படுத்துவதிலும் நம்பிக்கையிலும் ஒரு வழிகாட்டியான ஒரு சுதந்திரத்தையும் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவத்தையும் அனைவருக்கும் உறுதிப்படுத்தும் வகையில் இங்கு சகோதரத்தை அனைவரிடமும் வளர்க்கவும், இந்த சகோதரத்துவம் என்பது நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உறுதிப்படுத்தவும் ஒரு விழுமிய முறையுடன் உறுதியேற்று 1949 நவம்பர் 26 அன்று நம்முடைய அரசியல் நிர்ணய சபையால் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த சட்டம் நமக்கு நாமே ஏற்றி வழங்கப்பட்ட ஒரு சட்டமாகும். இத்தகைய கருத்துக்கள் அனைத்தும் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் ஏற்பட்டது. சமூக நீதி, பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி போன்ற கருத்துக்கள் சோவியத் ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்டது. இப்படி ஒட்டுமொத்த அனுபவத்தையும் பெற்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரம் பெற்று அதை நடைமுறைப்படுத்தும் நாளாகவும் அது ஒரு குடியரசு தினமாகவும் இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. ஆக இதற்கு பின்னால் இவ்வளவு வரலாற்று சம்பவங்களும் இனிவரும் இந்த தலைமுறைக்கு புரியும் வகையில் இந்த புதுகை பண்பலை மிக அழகான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தை பல்வேறு நிகழ்ச்சிகளில் தனது நேயர்களுடன் பங்கிட்டு சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இன்றைய குடியரசு தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடுவதிலும் உங்களுடன் இணைந்து இப்படி ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்வதிலும் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை குடியரசு தினத்தை முன்னிட்டு நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.